அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வசுத்தமான ஒரு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெருதான கிருபினாலே மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை ஆசிரிப்பராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 236வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 236வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தொடக்கம் முதல் முடிக்கிற வரைக்கும் வேண்டும் என்று சொல்லி ராஜா சமாதானத்தின் தேவனே
நீரே கண்மணியை போல பாதுகாத்து ஒவ்வொரு தேவைகளை சந்தித்தார்
கத்ராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட பேசுகிறேன். தேவனுடைய பெருதான கிருபினாலே மீண்டுமாக இந்த இளையதனம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளுக்குரிய தத்துடைய வார்த்தைகளை அவர் ஆஸ்வதிப்பராக. இன்றைக்கு விசேஷமாக அவருடைய பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு பரிபூரமான சமாதானத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையாக கேரித்தின் அனுபவங்கள் என்ற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். கேரித்தின் அனுபவங்கள் என்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேவனுடைய கிருபினாலே பேசும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கேரித் என்பது ஒரு ஒரு இடத்தின் பெயரோ அல்லது ஒரு மனிதனுடைய பெயரோ அல்ல. வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ அவ்விடத்தை விட்டு கீழ்திசைக்கு போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. இது ஒரு ஆற்றினுடைய பெயராக வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆறானது யோர்தானுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு ஆறாக இருக்கிறது. இது எலியாவினுடைய வாழ்க்கையிலே அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆறாக இந்த ஆற்றை வேதம் பதிவு செய்ய இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கேரித்தினுடைய அனுபவங்கள் நமக்கும் சில அனுபவ பாடங்களை போதனைகளை கற்றுக் கொடுக்கும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்கிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே நம்ம எல்லாமே அவர் அதிசயமாக அவர் படைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது ஒரு இடமாக இருக்கட்டும், ஒரு பறவையாக இருக்கட்டும், ஒரு விலங்காக இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், யாராக இருந்தா சரி, ஏதோ ஒரு ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கை இந்த உலகம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. அதே மாதிரி எலியாவினுடைய வாழ்க்கையிலே இந்த கேரித் ஆற்றினுடைய அனுபவத்தை குறித்து சில போதனைகளை சில சத்தியங்களை தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியையும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எலியாவை குறித்து இந்த வேதம் அறிமுகப்படுத்துகிறது. யார் அந்த எலியா? வேதத்திலே பார்க்கும்போது நிறைய வேதத்திலே சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவருடைய பெற்றோர்கள் அல்லது வம்ச வழி, எந்த கோத்திரம், யாருடைய மரபிலே இவர்கள் பிறந்திருக்கிறார்கள், அல்லது ஒரு முகவரி, ஏதோ ஒன்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எலியாவை பார்க்கும் போது ஒரு சிலருக்கு முகவரிலாம் எதுவும் கிடையாது, அடையாளங்கள் எதுவும் கிடையாது. இப்போ எலியாவை பார்க்கும் போது எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு ஒரு ஊரினுடைய திஸ்பி என்கிற ஒரு ஊரினுடைய அடையாளத்தின்படியே எலியாவை இந்த வேதம் அறிமுகப்படுத்துகிறது. நான் வேதத்தில் பார்க்கும் போது கீலியாத்தின் குடிகளிலே என்று வேதம் சொல்றது. இந்த கீலியாத் என்பது வேதத்திலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் இங்கே பார்த்துட்டு சொன்னால் ஒரு 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 பள்ளத்தாக்கான ஒரு இடம், மலை என்று சொல்ல முடியாது, ஒரு குன்றுகளாக இருக்கிற ஒரு இடத்திலே இந்த கீலியாத் அமைந்திருக்கிறது. எண்ணாகம புத்தகம் 32:1 சொல்லப்பட்டிருக்கு, அது புல்வெளிகள் நிறைந்த ஆடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு இடமாக அந்த ரூபன் கோத்திரத்தாருக்கு இருந்தது என்று சொல்லி அந்த வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது இந்த கீலியாத்தானது கிட்டத்தட்ட ஒரு 4,900 அடி உயரம் உள்ள ஒரு மலையாக, ஒரு குன்றாக அது இருக்கிறது. ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட வேதத்திலே ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், 24.32 அங்குலம் அளவிற்கு மழையானது இந்த இடத்திலே பெய்யும் என்று வேதம் சொல்லுது. கோடை காலத்திலே அதிகமாக பனிகள் பெய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த கீலியாத் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கும்போது அதிகமாக ஆடுகள் மேய்ப்பதற்கு ஒரு வசதி நிறைந்த ஒரு இடமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வேதத்திலே பார்க்கும்போது என்னாகமோ 32:1 கூட அரிய அதிகவிதமான ஆடுகளை இங்கே மேய்த்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அது மட்டுமல்ல, நீங்கள் உன்னத பாட்டு புத்தகம் 6:5 6:5 உன் கண்களை என்னை விட்டு திருப்தி, அவைகளை என்னை வென்றது, உன் அழகாபாரம் கீலியாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாற்று மந்தையைப் போல் இருக்கிறது என்று சாலமோனினாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த கீலியாத் மலையிலே வெள்ளாடுகள் அதிகமாக இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. அதிகமாக ஆடுகள் இருக்கிற ஒரு இடமாக இந்த கீலியாத் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாக இருக்கிற சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது வெற்றியை இந்த கீலியாத்திலே அவன் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று வேதம் சொல்லுது. ஏன் சொன்னா அம்மோன் புத்திரனுடைய ராஜாவாக இருக்கிற நாகாசை இந்த கீலியாத் மலையிலே தான் அவன் வெற்றி பெற்றான், அதுவே முதலாவது வெற்றி என்று சாமுவேல் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு இடத்தில் இருந்துதான் இந்த எலியா வருகிறான் என்பதற்கான ஒரு வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, 1 Kings 17:1 சொல்லப்பட்டிருக்கு, திஸ்பியனாகிய எலியா என்று அவன் ஊரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய வம்சம், அவனுடைய கோத்திரம், எதை குறித்து சொல்ல வேதத்தை பார்த்தோன்னா திஸ்பியனாகிய எலியா என்று வேதம் சொல்லுது. கிஸ்பியான் என்று சொன்னால் எபிரேய வார்த்தையிலே சிறைப்பட்டவன் என்று ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய வார்த்தையிலே இந்த கிஸ்பியான் என்பவன் என்பது சிறைப்பட்டவன் என்று எபிரேய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கு. சிறைப்பட்டவன் அப்படின்னு சொன்னா யார் சிறைப்பட்டவர்கள்? எலியா எந்த யுத்தத்திற்காக சென்றானா அல்லது யுத்தம் செய்து சிறைக்கு சென்றானா அப்படிலாம் அந்த வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இப்போ கிஸ்பியான் என்கிற இந்த இடத்திற்கு சிறைப்பட்டவன் என்று ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இது எபிரேய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சிறை என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அடிமைகள் சிறைப்படுவார்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே லேவிராகம புத்தகத்திலே அடிமைக்கென்று ஒரு பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லேவிராக புத்தகத்தில் அடிமைக்கென்று ஒரு பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. அடிமையாக விற்கப்பட்டவன் எஜமானுடைய வீட்டிலே 6 வருடங்கள் அவன் வேலை செய்யும். அந்த அடிமைக்கு சுய விருப்பம், சுய எண்ணங்கள், சுய சித்தம், ஆசை எதுவும் கிடையாது. எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அடிமைகள், இதான் வேதம் சொல்லுது. அப்போ சிறைப்பட்ட அடிமையாக அவன் இருக்கிறான். அதாவது எஜமான் வீட்டிலே சிறைப்பட்ட அடிமையாக இருக்கிறான். ஒரு தவறு செய்திருப்பான் அல்லது குற்றத்தை அவன் புரிந்திருப்பான். அதற்காக அந்த அடிமையின் இடத்திலே 6 வருடங்கள் அவன் வேலை செய்யணும். இது சட்டம், இது அடிமையினுடைய பிரமாணம். அது மட்டுமல்ல, 7வது வருடத்திலே அவன் விடுதலை பெற வேண்டும். அதாவது 7வது வருடத்திலே அவன் விடுதலை பெற வேண்டும். 7வது வருடத்திலே விடுதலை பெறும் போது ஒருவேளை அந்த அடிமை எஜமானுடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டால், என் எஜமான் இந்த 6 வருடங்களும் என்னை பராமரித்திருக்கிறாரு, என் மீது அன்பு செலுத்திருக்கிறாரு, நான் வெளியே போனால் என்னுடைய நான் எங்கே இருப்பேன் என்று தெரியாத அநேக அடிமைகள் அந்த எஜமானை நேசிப்பதனாலே அவர்கள் கூடயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என் வாழ்நாள் முழுவதும் உங்க கூடயே இருக்கிறேன் என்று சொல்லி சில அடிமைகள் சொல்லுவார். சில அடிமைகள் 6 வருடம் முடிந்த பிறகு, 7வது வருடம் கடந்து வந்த பிறகு என்னை விட்டால் போதும் என்று சொல்லி சில அடிமைகள் சென்று விடுவார்கள். ஆனால் வேத சொல்லது 7 வருடங்கள் முடிந்த பிறகும் என் எஜமான் வீட்டிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய அடிமைகள் என்று வேத சொல்லத்தில் பார்க்கும் போது அவர்கள் அன்பின் அடிமைகள் என்று வேத சொல்லப்பட்டது. அன்பின் அடிமைகள் என்பதற்கான அடையாளமாக எஜமான் என்ன செய்வான், ஒரு சிவ கதவின் ஓரமாக அந்த அடிமையை கொண்டு போயிட்டு காதினிலே ஒரு கம்பளை குத்தி, இன்று முதல் என் வாழ்நாள் முழுவதும் இந்த அடிமை எனக்கு சொந்தம் என்கிற ஒரு அடையாளத்தை அந்த காதிலே போடுவார்கள். இது அன்பின் அடிமை. அவன் மதிக்கிற வரைக்கும் அந்த எஜமானோடு ஒன்று இணைந்து அவன் இருப்பான். ஏன் சொன்னா, இது அன்பின் நிமித்தமாக இடம் எஜமான் காட்டின அன்புக்காக அதற்கு அடிமையாகி என்னுடைய விருப்பம் கிடையாது, என்னுடைய ஆசைகள் கிடையாது, எல்லாமே என் எஜமானுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த எஜமான் கூடவே நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தான் அந்த அன்பின் அடையாளம் என்று வேதம், அன்பின் அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வேதத்திலே நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுத்தப்பட்டவனுமாகிய பவுல் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரன் என்கிற ஒரு வார்த்தை இந்த 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரன் என்ற இந்த வார்த்தை எபிரேய வார்த்தையிலே அடிமைகள் என்று ஒரு பொருள் வருகிறது. அதாவது அன்பின் அடிமைகள் என்று ஒரு பொருள், ஒரு பதம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல், இன்று முதல் நான் இயேசு கிறிஸ்துக்கு அன்பின் அடிமையாக நான் இருக்கிறேன், என் விருப்பம் கிடையாது, என் ஆசைகள் கிடையாது, என் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் அன்பின் அடிமையாக இயேசு கூடவே நான் இருக்க போகிறேன் என்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஊழியக்காரன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த திஸ்பியான் என்கிற ஒரு வார்த்தை சிறைப்பட்டவன் என்ற ஒரு பொருளினாலே இன்று முதல் இந்த எலியாவுக்கு ஆசைகள் கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பின் அடிமையாக இந்த எலியா இருக்கிறான் என்ற ஒரு அர்த்தத்தினாலே இந்த திஸ்பியான் என்கிற இந்த ஊரில் இருந்து அவன் வருகிறான் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதலாவது இந்த எலியாவை நாம் பார்க்கும் போது அவன் யாரிடத்திலே போகிறான். வேதத்திலே நீங்கள் பார்த்து சொன்னால் அவன் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஆகாபை நோக்கி சிந்தித்து பார்க்கணும். தேவன் சொன்னாரு, ஆகாபிடத்திலே போயிட்டு நீ பேச வேண்டும், தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாது என்று நீ பேச வேண்டும், சொல்ல வேண்டும், எச்சரிக்க வேண்டும். அதான் எலியாவுடைய வேலை. இப்போ நான் சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கு ஒரு இடத்துல ஒரு மனிதனிடத்துல நான் பேச போகிறேன் என்று சொன்னால் முதலாவது நாம சிந்தித்து பார்ப்போம், யார் அவரு, என்ன பதவியில் இருக்கிறாரு, அவருடைய அந்தஸ்து என்ன, நான் பேசுவதற்கு அவர் தகுதியாக இருக்கிறாரா, அல்லது நான் ஒரு ராஜாவிடத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால் பேசி முடித்த பிறகு எனக்கு ஆபத்து வரும். ஏன் சொன்னால் நான் போவது சந்தோஷப்படுத்துவதற்காக நான் போல, ஏதோ ஆகாப் ராஜாவை சந்தோஷப்படுத்தி பேசுவதற்காக நான் போகல, அவரை எச்சரிப்பதற்காக நான் போகிறேன். ஏன்னா எலியா போகிறான், தேசத்திலே பனி பெய்யாது, மழை இருக்காது என்று சொல்லி எச்சரித்து வர வேண்டும். இதுதான் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் எலியாவை நீங்கள் பார்க்கும் போது ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை. ஏன் சொன்னா, நான் ஒரு தேவனுக்கு அன்பின் அடிமையாக நான் இருக்கிறேன், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி எலியாவை குறித்து வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆகாப் என்பவன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு ராஜாவாக அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆகாப் ராஜா இடத்துல நான் பேசணும். அப்படி பேசும்போது எனக்கு ஆபத்து வரலாம். இன்னொன்று, ஆகாப் என்று சொன்னால் ஆகாப் மட்டுமல்ல, அவருடைய மனைவியாக இருக்கிற எசபேலை குறித்து வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆகாப்பை விட கொடுமை நிறைந்த ஒரு ராணியாக இந்த எசபேல் ராணி சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு, விக்கிரகங்களுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு, பெருமையினுடைய உச்ச கட்டமாக இருக்கிற இந்த எசபேல் ராணி குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அகங்காரத்தினுடைய உச்ச கட்டமாக இந்த எசபேல் ராணி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, யார் அவள் வேதத்துல நீங்கள் பார்த்துட்டு சொன்னால், எசேபேல் என்று சொன்னால் கற்புள்ளவள் என்று ஒரு பொருள் வரும். எசேபேல் என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையிலே கற்புள்ளவள் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ நான் சிந்தித்து பார்க்கிறேன், அவள் கற்புள்ளவளாக இருந்தாளா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஏன் சொன்னா, அவள் அலங்காரத்தோடு பெருமையோடு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அவள்? சீதோன் தேசத்தினுடைய ராஜாவின் மகளாக எசேபேல் ராணி பதிவு வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவள் ஆகாபை திருமணம் செய்த பிறகு இஸ்ரோ தேசத்திற்கு வந்து அவள் செய்த முதலாவது காரியம் பாகாலை இஸ்ரோ தேசத்திற்கு கொண்டு வந்தாள். அதாவது பெண்களை திருமணம் செய்த பிறகு சீர்வரிசை என்று சொல்லி சில பொருட்களை கொடுப்பார்கள். இந்த எசேபேல் ராணியை பார்க்கும் போது அவள் திருமணம் செய்த போது, ஆகாபை திருமணம் செய்த போது இஸ்ரோ தேசத்துக்கு கொண்டு வந்த அந்த சீர்வரிசை அல்லது பரிசு என்று சொன்னால் அது பாகாலுடைய கோயில்கள், பாகாலை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவள் கொண்டு வந்திருக்கிறாள். அதான் இஸ்ரோ தேசத்துடைய மிக முக்கியமான ஒரு கொடுமை நிறைந்த ஒரு காலகட்டம். ஏன் சொன்னா, ஆகாப் ராஜா மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறான், எசேபேல் ராணி அதைவிட மிகப்பெரிய ராணியாக இருக்கிறாள். அவள் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்தார்கள். அது மட்டுமல்ல, யெகோவாவே கர்த்தர் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரோல் ஜனங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாகாலே தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரோ தேசத்தை அவள் மாற்றி இருக்கிறாள் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இஸ்ரோல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வெளியே வந்த பிறகு யெகோவாவே எங்கள் தேவன் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து அந்த தேவனை வணங்கி கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆகாப் ராஜாவின் காலத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் பாகாலை வணங்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டமாக அந்த ஜனக்கூட்டம் மாறி போனது. ஆனால் வேதத்தில் இங்கு பார்த்துட்டு சொன்னால் பாகால் என்பது வானத்தின் அதிபதி என்று ஒரு அர்த்தம் எபிரேய வார்த்தையிலே சொல்லப்பட்டது. பாகால் என்று சொன்னால் வானத்தின் அதிபதி. ஏன் அந்த வானத்தின் அதிபதி? வானத்தின் அதிபதி என்று சொன்னால் மழையினுடைய தேவன், அதாவது வானத்தில் இருந்து வரக்கூடிய அந்த மழைக்கு தேவனாக இந்த பாகால் இருக்கிறார் என்று சொல்லி இந்த எசேபேல் ராணி இஸ்ரோல் ஜனங்களை வணங்கக்கூடிய நிலைமைக்கு அந்த ஜனங்களை தள்ளினாள் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நிறைந்த காலகட்டத்திலே தேவன் எலியாவை எசேபேல் இடத்திலும் ஆகாபிடத்திலும் அனுப்புகிறார். தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது. நான் சிந்தித்து பார்ப்பேனும், ஒரு பாகாலை வணங்கக்கூடிய அந்த ஜனங்கள், அது மட்டுமல்ல பாகாலுக்கு கோயில்களை அவள் கட்டினாள், பாகாலுக்கு பலிப்பீடங்களை கட்டினாள், தேசம் முழுவதும் விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசமாக அந்த தேசம் மாறி போயிருக்கிறது. இப்போது எலியா அந்த இடத்திற்கு போயிட்டு அவன் எச்சரிக்கிறான், தேசத்திலே மழை பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லி எச்சரிக்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் வேதத்திலே நீங்கள் பார்க்கும் போது மழை பெய்யாது என்று சொல்லியிருக்கலாம், ஏன் பனி என்று சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரோல் தேசத்தை பார்க்கும் போது அதிகமாக அந்த ஜனங்கள் மழையை விட பனியை தான் அதிகமாக நம்பினார்கள், பனியை அதிகமாக அவர்கள் விரும்பினார்கள் மழையை விட. ஏன் சொன்னா, கோடை காலத்தில் வளரக்கூடிய அநேக செடிகள் அநேக பயிர் வகைகள் பனியிலே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இஸ்ரோல் தேசம் முழுவதும் இருந்தது. அதனாலே வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதியாகம புத்தகம் 27:28 ஆதியாகம புத்தகம் 27:8 சொல்லப்பட்டிருக்கு. மோசே இயேசுப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆஸ்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றினாலும் என்று வேத சொல்லுது. இயேசுப்பை குறித்து ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சந்ததி ஆஸ்வதிக்கிற போது பனியினால் என்று சொல்லப்பட்டிருக்கு, மழையினால் என்று சொல்லவில்லை, பனியினால் ஆஸ்வதிக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது உபாகம புத்தகம் 33:13 உபாகம புத்தகம் 33:23 இந்த வசனங்களை நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் பணியை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆதியாகம புத்தகம் 27:28 பணியை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இஸ்ரவேல் தேசத்திலே பணியானது மிக முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, ஓசியாவின் காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஓசியா புத்தகம் 14:5 சொல்லுகிறது, நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு பணியை பணியாக இருப்பேன் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மழையை விட பணியை அதிகமாக நம்பினார்கள், பணியை அதிகமாக பெய்ய வேண்டும் என்று சொல்லி பணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதான் இந்த எலியா அந்த ஆகாப்பை நோக்கி சொல்லுகிற போது இஸ்ரோ தேசத்திலே மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. நிறைய இடங்கள் எங்களை பார்க்கும் போது பனிதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, மழை சொல்லல. நான் சிந்தித்து பார்ப்பேன், அதிகமாக பனியை சொல்லிவிட்டு தான் இரண்டாவதாக மழையை சொல்லுது. எடுத்த உடனே மழையை சொல்லல, மழையை பெய்யக்கூடாது பனி பெய்யணும் அப்படிலாம் சொல்லல. எடுத்த உடனே பனி பெய்யக்கூடாது, அடுத்ததாக மழை பெய்யக்கூடாது அப்படிதான் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பனிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இஸ்ரோ ஜனங்கள் கொடுத்தார்கள். அதுதான் இங்க எலியாவும் பதிவு செய்கிறான், பனியும் பெய்யக்கூடாது மழையும் பெய்யக்கூடாது என்று சொல்லி பதிவு செய்கிறான். இப்போது அந்த ராஜா வேத சொல்லுது, 1 Kings 17:2 சொல்லுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் 3 நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரின் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. இது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தேவனாகி கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுத்த பிறகு அந்த ராஜாவினிடத்திலிருந்து அவன் வெளியே வர வேண்டும். என்ன நடக்கும் என்று தெரியாது. ஏன் சொன்னா பனி பெய்யாது மழை பெய்யாது என்று சொல்லும் போது ராஜாவுக்கு கோபம் வரலாம், எசபெல் ராணிக்கு கோபம் வரலாம், எலியாவை கொலை செய்யலாம், அவமானப்படுத்தலாம், என்ன ஒண்ணும் நடக்கலாம். ஆனால் எதுவுமே எலியாவுக்கு தெரியாது, கேள்வி கேட்கல. ஏன், என்னையே நான் தேவனுக்காக அர்ப்பணித்திருக்கிறேன், நான் அன்பின் அடிமையாக தேவனுக்காக நான் இருக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி தேவனுடைய வேலையை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன் சொன்னா என்னை என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவன் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டாரு. அதனாலே இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் தேவனுடைய வேலையை நான் செய்வேன், தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். ஏன் சொன்னா நான் அவர்களுக்கு முன்பாக யார் இருக்கிறார் என்று நான் பார்க்கல, எனக்கு முன்பாக யார் இருக்கிறாங்க அது முக்கியமல்ல, எனக்குள்ளே வானத்தையும் பூமியும் படைத்த அந்த யெகோவா கர்த்தர் இருக்கிறார். என வேத சொல்லுது, எலியா என்று சொன்னால் யெகோவா கர்த்தர் என்று ஒரு பொருள். அப்புறம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யெகோவா கர்த்தரே தெய்வம் என்ற ஒரு அர்த்தத்தினால் தான் இந்த எலியாவுடைய பெயரே இருக்கிறது. அதனாலே இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும், இந்த ராஜா எதிர்த்தாலும், இந்த ராணி எதிர்த்தாலும், யெகோவா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அந்த அனுபவத்தை நான் அனுபவித்திருக்கிறேன், அதை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதுதான் அந்த ராஜா இடத்துல பேசுகிறான். அடுத்ததாக இரண்டாவது, பேசி முடித்த பிறகு அடுத்தது தேவன் என்ன சொல்ல போறாரு, வேற எங்காவது போய் அனுப்புவாரு, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அடுத்ததாக வேத சொல்லுது, யோர்தானு கீழ் திசையை நோக்கி, நீ கீழ் திசையை நோக்கி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரியாத் ஆற்றண்டைக்கு நீ போ, அங்க போயிட்டு ஒளிந்து கொண்டிரு. நான் சிந்தித்து பார்க்கணும், ஒளிந்து கொண்டிரு, சந்தோஷமா இல்ல, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லல, நீ ஒளிந்து கொண்டிரு. ஏன், உன்னை ஆகாப் ராஜாவும் எசேபெல் ராணியும் கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே நீ என்ன செய், ஒளிந்து கொண்டிரு, ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல போயிட்டு ஒளிந்து கொள்ளுது, ஒரு அரண்மனையில ஒளிந்து கொள்ளு அப்படிலாம் தேவன் சொல்லல, ஒரு ஆற்று அண்டையில் நீ ஒளிந்து கொண்டிரு. வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னான், ஏன் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரியாத் ஆற்று கண்டைக்கு போ என்று சொல்லுகிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த கேரியாத் ஆறு என்பது எலியாவுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடம்தான், ரொம்ப தூரமான ஒரு இடம் கிடையாது. ஏன்னா கீழ் திசைக்கு போ, அதாவது திஸ்பியானுடைய ஊராக இருக்கிற அந்த இடத்திலிருந்து கீழ் திசைக்கு நீ போ, போகும்போது யோர்தானுக்கு நேராக இருக்கிற அந்த கேரித் ஆற்றண்டைக்கு போ. வேதத்தில் நீங்கள் பார்த்து என்று சொன்னால் யோர்தான் என்று சொன்னால் மரணம் என்று ஒரு அர்த்தம், யோர்தான் என்று சொன்னால் மரணம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அடுத்ததாக இந்த கேரியாத் என்ற ஒரு ஆறு சொல்லப்பட்டிருக்கு, கேரியாத் என்று சொன்னால் இடுக்கம் அல்லது நெருக்கம் என்று ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மரணத்தை நோக்கி இடுக்கமான நெருக்கமான ஒரு இடத்துக்கு நீ போ. இதான் எலியாவுடைய அனுபவம். நான் சிந்தித்து பார்க்கணும், யோர்தான் என்கிற அந்த மரணம் என்ற ஒரு இடத்தை நோக்கி நெருக்கம் அல்லது இடுக்கும் என்ற அந்த கேரியாத் ஆற்றண்டைக்கு போவோம். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு பாடுகள் இல்லை என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பாடுகள், பிரச்சனைகள், அவமானங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு பாடுகளே இல்லை என்று சொன்னால் நம்ம யார் தெரியுமா, நாம் பரலோகத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஏசோனா பாடுகளே இல்லை, தேவனுடைய ராஜ்யம்னா சந்தோஷமானது, நான் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்திலே யாரை சொல்ல முடியும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் நாம காட்ட முடியுமா? அது யாராக இருந்தாலும் சரி, இயேசுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பாடுகளே கிடையாது அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அப்ப ஏன்னா பாடுகள் வழியாக நீ கடந்து வர வேண்டும். அதான் யோர்தான் என்கிற அந்த மரணத்தை நோக்கி இடுக்கமும் நெருக்கமுமான பிரச்சனையிலிருந்து கடந்து வர வேண்டும். அப்ப நான் சிந்தித்து பார்ப்பேன், நீ ஒளிந்து கொண்டிரு, எங்க போய் ஒளிந்து கொண்டிரு, மரணத்தை நோக்கி இடுக்கமும் நெருக்கமுமான இடத்துல போயிட்டு நிரசை ஒளிந்து கொண்டிரு. இது எலியாவினுடைய அனுபவம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கேரியாத் ஆறு என்பது எலியாவுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும், இது வந்து வற்றாத ஒரு ஜீவ நதி கிடையாது. இஸ்ரவேல் தேசத்திலே மிக முக்கியமான நதியாக யோர்தான் நதி சொல்லப்பட்டது. ஒருவேளை அவர் யோர்தானை போயிட்டு ஒளிந்து கொண்டு அப்படின்னு சொல்லல, ஏன்னா யோர்தான் நதி ஓரளவுக்கு வருடம் முழுவதும் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான், அது வற்றி போகிற ஆறு கிடையாது. ஆனால் இந்த கேரியாத் என்பது ஒரு வற்றி போகக்கூடிய ஒரு ஆறு. அது மட்டுமல்ல, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அது சுத்தமான தண்ணீர் உள்ள ஆறு கிடையாது என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா சுத்தம் இல்லாத ஒரு தண்ணீர் அண்டையிலே அவர் அனுப்புகிறார், அதுவும் தெரிந்த ஒரு இடத்துக்கே அவர் அனுப்புகிறார். தெரியாத ஒரு ஆறு கிடையாது. அவன் கேட்கலாம், எனக்கு இந்த ஆறு எனக்கு தெரியும், அந்த இடம் எனக்கு தெரியும், ஏன் அங்க அனுப்புறீங்க என்று அவன் கேட்கல. ஏன் சொன்னா அவன் அன்பின் அடிமையாக கர்த்தருக்காக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம என்றைக்கும் தேவனை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. ஏன் சொன்னா அவருக்கு தெரியும், அவர் யாரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ எலியாவை நீங்கள் பார்த்தேன் என்று சொன்னால் அவன் கேரியாத்தை நோக்கி போகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அசுத்தம் நிறைந்த ஒரு ஆறு என்று சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். எங்களை பார்த்து என்று சொன்னால் அந்த அசுத்தம் நிறைந்த ஒரு ஆற்றை நோக்கி அவன் போக வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனை காலம் வேதத்தில் எங்களை பார்த்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த ஆற்றிலே அவன் இருக்க வேண்டும், ஆற்றங்கரையிலே அவன் இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுது 3.5 ஆண்டுகள் பனியும் மழையும் பெய்யாது. அப்போ ஒரு 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாத போது அவன் அந்த இடத்துல அவன் ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவன் ஒளிந்து கொண்டே இருக்கிற போது என்ன நடக்கும்? வேதத்தில் எங்கள் பார்த்து சொன்னால் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 17:17 4வது வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இது தேவனுடைய வார்த்தை. நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்போ நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், தண்ணீரை குடிப்பாய், அது அசுத்தமான தண்ணீர், காகம் உன்னை போஷிக்கும். வேதத்திலே நியாயப்பிரமாணத்தின் படி சொல்லப்பட்டிருக்கு, காகம் என்பது ஒரு அசுத்தமான ஒரு பறவை, அதை புசிக்க கூடாது. அசுத்தமான பறவையை தேவன் பயன்படுத்துறாரு. நாம் சிந்தித்து பார்க்கணும், தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் போஷிப்பதற்கு தேவன் மறந்தது கிடையாது. அப்போ எலியாவை நீங்கள் பார்க்கும்போது தன் உயிருக்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான், எப்போது என்னை கொலை செய்வார் என்று தெரியாது, ஆனாலும் அவன் போராடுகிறான். அப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால் தேசத்திலே எல்லாருக்கும் பஞ்சம் இருக்கு, சாப்பாடு கிடையாது, மழை கிடையாது, பனி கிடையாது. அப்போ எல்லா ஜனங்களும் ஆபத்தை நோக்கி இருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், திராட்சை செடியை நம்பி இருக்கிற ஜனங்கள் யெகோவாவே கர்த்தர் என்று சொன்ன அந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். இப்போ திராட்சை செடியை நம்பி இருக்கிற அந்த ஜனங்கள் பாகாலே தெய்வம் என்று சொல்கிறார். அத்தி மரத்தை நம்பியிருந்த அந்த ஜனங்கள் இப்போது பாகாலே தெய்வம் என்று சொல்றார்கள். ஆனால் யெகோவாவே கர்த்தர் என்று சொல்லக்கூடிய பெயருடைய எலியா யெகோவாவே தெய்வம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நம்புகிறான், விசுவாசிக்கிறான். இதை நம்ப வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கும் அவன் எச்சரிக்கிறான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த ஆற்றின் கரையிலே அவன் தங்கியிருக்க வேண்டும், அந்த தண்ணீரை அவன் குடிக்க வேண்டும். இப்போது காகங்கள் அவனுக்கு வேத சொல்லுது. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்து சொன்னால், விடியற் காலத்தின் அப்பமும் சயங்காலத்தின் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து காகங்கள் கொடுத்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தண்ணீரை குடிக்கிறான் ஒரு வகையில், ஓகே. அடுத்ததாக காகம் என்ன செய்ய போகிறது? நீங்கள் காகத்தை பார்க்கும் போது அது அசுத்தமான ஒரு பறவை, ஒரு ஒரு புறாவை நீங்கள் பார்த்து சொன்னால் அது பசுத்தத்திற்கு எடுத்துக்காட்டாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காகம் அப்படி அல்ல, ஒரு அசுத்தமான ஒரு பறவை அப்பம் எடுத்துக்கொண்டு வருகிறது. அப்போ நீங்கள் பார்த்து சொன்னால் அதனுடைய அழகு, அதாவது அதோட வாய், நீங்கள் வாயை பார்க்கிற போது அது அசுத்தமானது. ஏன் சொன்னால் அது எங்கே சாப்பிட்டது? பசுத்தமான ஒரு உணவை அது சாப்பிடல. ஒரு ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய உணவு, பழைய உணவு, இதெல்லாமே அது சாப்பிட்டுட்டே இருக்கும். ஏன் சொன்னால் அது அதோட குணம் அப்படிப்பட்டது. காலை நீங்கள் பாருங்கள், அசுத்தமான இடத்துல தான் அது உட்காரும். அது உட்கார்ந்து இருக்கிற இடம் அசுத்தமானது, பசுத்தமான இடத்துல அது உட்காராது. இப்போ புறாவை பார்த்தீங்கன்னா அசுத்தமான இடத்துல அது உட்காராது, இப்போ பசுத்தமான இடத்திலும் அது இருக்காது. ஆனால் புறா அப்படி இல்லை, புறா வந்து பசுத்தமான இடத்துல தான் உட்கார், சுத்தமான இடத்துல அது உட்காரும். காகம் அப்படி இல்லை, அசுத்தமான இடத்துல தான் அது உட்காரும். அப்போ அதோடைய அழகு என்று சொல்லக்கூடிய அந்த வாயும் அசுத்தமானது, அது காலும் அசுத்தமானது. இப்போது இறைச்சியும் அப்பமும் அது எடுத்துக்கொண்டு வரப்போகிறது. நாம் சிந்தித்து பார்க்கும் அப்பம் என்று சொன்னால், இன்றைக்கு கூட அரபி தேசத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலாக அந்த அப்பம் இருக்கும். பழைய காலத்தில் நீங்கள் பார்த்து சொன்னா ஒரு ஒரு பெரிய அளவு ஒரு அப்பம் செய்யப்பட்டிருக்கும். அந்த அப்பத்தை விடியற் காலிலும் சயங்காலமும் எலியாவுக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக இறைச்சியும் அது கொண்டு வர வேண்டும். இறைச்சி என்பது காகத்திற்கு பிடித்த ஒரு உணவு, அது எப்பவுமே சரி. காகம் என்று சொன்னால் இறைச்சியை அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஆனால் இப்போது எலியாவுக்கு அது எடுத்துக்கொண்டு வரப்போகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அசுத்தம், அசுத்தமான தண்ணீர், அசுத்தமான ஒரு பறவை பசுத்தமான உணவை கொண்டு வரப்போகிறது. ஏன் சொன்னா அது பசுத்தமான உணவு, அப்பமும் இறைச்சியும் பசுத்தமான உணவு. அதை யாருக்கு கொண்டு வரப்போகிறது? எலியாவுக்கு கொண்டு வரப்போகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேசமே பஞ்சத்தில் இருக்கிறது, யாருக்கும் உணவு இல்லை, மழை இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற எலியாவுக்கு விடியற் காலத்தின் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரப்போகிறது. சங்கீத புத்தகம் 34:10 சொல்லப்பட்டிருக்கு, சிங்க குட்டிகள் தாச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. அது உணவாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றும் குறைவு ஏற்படாது. ஏன் சொன்னா தேவன் அதை பார்த்து கொள்வார். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள அவர் கிருபையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது எலியா பூமியை, அவன் இஸ்ரவேல் தேசத்தை அவன் சபித்திருக்கிறான், பனி பெய்யாது, மழை பெய்யாது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? வேதத்தில் நீங்கள் பார்த்து என்று சொன்னார், யாக்கோப்பு புத்தகம், யாக்கோப்பு புத்தகம் 5:5, யாக்கோப்பு புத்தகம் 5:17, யாக்கோப்பு புத்தகம் 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான், அப்போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்வதில்லை என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் கேட்டது என்ன? இஸ்ரவேல் தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாது. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? பூமியின் மேல் மழையும் பெய்யாது 3 வருஷம் 6 மாதம். சிந்தித்து பார்க்க, பூமியிலே மழையும் பனியும் பெய்யாது. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. அவன் கேட்டது இஸ்ரவேல் தேசம், தேவன் கொடுத்தது பூமியின் மேல். இப்போ நான் சிந்தித்து பார்ப்பேன், பூமி முழுவதும் பனியும் மழையும் பெய்யாதபடி கர்த்தர் எலியாவுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும், சிறைப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், அன்பின் அடிமையாக இருந்தாலும் அவருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம். யாருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்? பாகால் என்கிற இந்த உலகத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேனா? அல்லது ஆகாப் எசேபல் என்ற பதவியில் உள்ளவர்களுக்காக நான் அடிமையாக இருக்கிறேனா? பெருமைக்கு நான் அடிமையாக இருக்கிறேனா? பணத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேனா? அப்படி நான் இருந்தேன் என்று சொன்னால் நம்முடைய ஜபம் கண்டிப்பாக தேவனுடைய சன்னதியில் கேட்கப்படாது என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இன்றைக்கு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கர்த்தரை, யெகோவா என்ற அந்த தேவனை முழுமையாக எலியா நம்பியிருக்கிறான். இந்த உலகத்திலே எல்லா மனிதனுக்கும் பாடுகள் இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்றார். யோவான் 16:33 உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிக்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. உலகத்திலே உபத்திரம் இருக்கு, பாடுகள் இருக்கு, ஆனாலும் அதை கடந்து வரக்கூடிய ஒரு அனுபவம் எலியாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் அந்த கேரியாத் அன்றையினுடைய அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான அனுபவத்தை எலியாவுக்கு தேவன் கொடுத்தார். இந்த உலகத்திலே நமக்கும் பாடுகள் இருக்கிறது, ஆனால் அனுபவம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசனா காகத்தின் மூலமாக எலியாவை போஷித்திருக்கிறார். அதை சந்தோஷத்தோடு மனமுகந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்தது. நான் சிந்தித்து பார்ப்பேன். இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மரணத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஏசனா யோர்தான் என்கிற அந்த மரணத்தை நோக்கி நாம் போகிறோம். கேரியாத் என்கிற அந்த இடுக்கமும் நெருக்கமும் நாம் கடந்து வர வேண்டும். அது எல்லாமே எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. எலியாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும், மரணத்தை நோக்கி போகக்கூடிய நமக்கும் இடுக்கமும் நெருக்கமும் இருக்கிறது. ஆனாலும் நீ தங்கி இருக்கிறாயா? பொறுமையோடு ஒளிந்து கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய இருதயத்திலே நீ இருக்கிறாயா? தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? யெகோவா என்கிற அந்த தேவன்தான் எனக்கு உண்மையானவர், அவரையே நான் நம்பியிருக்கிறேன், பாகாலை நான் வெறுக்கிறேன், பாகாலுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி எலியா விசுவாசத்தோடு இருந்தது போல நாம் இருக்கிறோமா? அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள், அநேக ஜனங்கள் அந்த ராணிக்கு பயந்து, ராஜாவுக்கு பயந்து பாகாலுக்கு பலிப்பிடம் கட்டினார்கள், பாகாலே தெய்வம் என்று வணங்கினார்கள், வானத்தின் அதிபதியாகிய அந்த பாகாலே இந்த உலகத்திற்கு மழையை கொடுக்கிறார் என்று விசுவாசித்தார்கள், பாகாலே பனியை பெய்ய செய்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்திலே பிரச்சனை வரும்போது, ஆபத்துக்கள் வரும்போது தேவனை மறந்து விடுகிறோமா? விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? உலகத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எலியாவை போல விசுவாசத்தோடு இருக்கிறோமா? இப்போது என்ன நடக்கிறது? வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது இறைச்சியும் அப்பமும் சாப்பிடுகிறான். அடுத்ததாக பிரச்சனை அதிகமாகி கொண்டே போகிறது. ஏசனா அந்த அந்த கேரியாத் என்ற அந்த ஆற்றின் அருகிலே அவன் இருக்கிற போது அந்த நெருக்கமும் இடுக்கமும் அதிகமாகிட்டே இருக்கிறது. அடுத்தது பார்க்கும் போது அடுத்த வசனம் சொல்கிறது, ஆற்றின் தண்ணீர் வற்றி போனது. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆற்றின் தண்ணீர் வற்றி போனது. ஏன்? பிரச்சனை இருக்கு. அதாவது பாடுகளுக்கு மேலே பாடுகள், பஞ்சம் இருக்கு, ஒளிந்து கொண்டிருக்கிறான், சுத்தமான தண்ணீரை குடிக்கல, ஏதோ காகம் கொண்டு வருகிறது, அசுத்தமான பறவை சுத்தமான உணவை கொண்டு வருகிறது, அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கல, ஆனால் ஒளிந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அடுத்தது பிரச்சனை வருகிறது. எதை நம்பி அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தானோ அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போகிறது. வேதத்தில் நீங்கள் பார்க்கிற போது மரணத்தை நோக்கி நெருக்கமும் இடுக்கமும் நம்ம நெருங்குகிற போது பயப்படக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எலியாவினுடைய அனுபவத்தை, அந்த கேரியாத் ஆற்றினுடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தானியலை நீங்கள் பாருங்கள், தரிவு ராஜாவை நீங்கள் பாருங்கள், ரெண்டு பேரும் சொல்லப்பட்டிருக்கு. தானியல் ஒரு அடிமை, பாபிலோனுக்கு, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தாலும், அவன் ராஜாவுடைய அரண்மனையிலே வேலை செய்தாலும் தரிவுக்கு அவன் அடிமையாக இருக்க வேண்டும். அவன் என்ன சொன்னாலும் அதை செய்யணும், ஆனால் செய்யல. ஏன்? ஜெபிக்க கூடாது என்று சொல்லுகிறான். அவன் ஜெபித்தான். என்ன நடக்கிறது? சிங்க கெபிலே தூக்கி போடுகிறார். போட்ட பிறகு தரிவு எங்க இருக்கிறான்? அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனை என்பது சொகுசு நிறைந்த ஒரு இடம், பஞ்சு மெத்தை படுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது அன்று இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை, பஞ்சு மெத்தையில் இருக்கிறான், வேலை ஆட்கள் இருக்கிறார்கள், என்ன நினைத்தாலும் சாப்பிடலாம். ஆனால் தரிவு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. சிங்க கெபில் இருக்கிற தானியலுக்கு தூங்கி கொண்டிருந்தான் என்று வேத சொல்லுகிறது. அவன் தூங்குகிறான். எப்படி? சிங்கனுடைய பல்லினுடைய ஒரு அளவு கூட அவன் மீது சேதப்படுத்தவில்லை. ஏன்? தரிவு ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. தானியலை போட்டுட்டோமே, அவன் சாக போகிறானே, என்ன நடக்குமோ என்று தரிவு ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஆனால் சிங்க கெபில் போட்ட தானியலுக்கு தூக்கம் இருக்கிறது. எப்படி என வேத சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான தேவன். சிங்கத்துடைய வாய்களை அவர் கட்டினார். அதே மாதிரி இங்கே நான் பார்க்கும்போது, எலியாவை நீங்கள் பார்க்கும்போது, பிரச்சனை இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை கடந்து செல்கிறான். நெடுக்கமும் இருக்குமாக இருக்கிற அந்த பிரச்சனை மரணத்தை நோக்கி கடந்து வருகிறான். இன்றைக்கு எலியாவை பார்த்து அந்த கேரியாத் ஆற்றினுடைய அனுபவத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, இந்த மரணத்தை யோதான் என்கிற அந்த மரணத்தை நோக்கி கர்த்தர் நம்மை போக சொல்கிறாரு. கேரியாத் என்கிற அந்த இறுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிற அந்த பயணத்தை நாம் தொடர சொல்றாரு. அப்போ இன்றைக்கு எலியாவை பார்த்து நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு மேலாக பிரச்சனை. ஏன்னா வேதத்தில் இங்கே பார்க்கும்போது பிரச்சனை என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் பார்த்து சொன்னால், ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அவர் கொடுத்தாரு? இது எலியாவுக்காக கொடுக்கப்பட்ட கஷ்டம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை. நீங்கள் பார்க்க வேண்டும், பிரச்சனையை கண்டு பயப்படாமல் அதை கடந்து வருவதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன். கேரியாத் ஆற்றினுடைய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எலியா அதிலிருந்து எப்படி தப்பித்தான், எப்படி வெளியே வந்தான் என்ற அனுபவம் இன்றைக்கு நமக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. நாமும் கர்த்தரே தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். எலியா, இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது, என் விருப்பம் எதுவும் கிடையாது, என் ஆசை எதுவும் கிடையாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த வேதத்திலே அவன் பதிவு செய்திருக்கிறான். ஒன்று ராஜாக்கள் 17 இங்கே பார்த்து சொன்னான், சுயமாக அவன் எதையும் செய்யவில்லை, நான் தேவனுக்கு அடிமை. அதுதான் திஸ்பியான் ஊரான் ஆகிய எலியா என்று வேதம் சொல்லுகிறது. நான் தேவனுக்கு அன்பின் அடிமையாக நான் இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், தேவனுக்கு அன்பின் அடிமையாக இருக்கிறேன், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய ஆசையை நிறைவேற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது ஆற்று தண்ணீர் வற்றி போனது, இது இன்னொரு பிரச்சனை. ஆற்று தண்ணீர் வற்றி போனது உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமானது. அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், ஓரளவுக்கு இது தண்ணீர் குடிக்கிறான், நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இப்போது ஆற்று தண்ணீர் வற்றி போனது, அதாவது பாடுகளுக்கு மேலாக பாடுகள். அதாவது உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் பிரச்சனைக்கு மேலாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் நீ பயப்படாதே. ஏன்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஒரு பாடம். வேதத்திலே ஓசியாவை நீங்கள் பாருங்கள். ஓசியா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நீ ஒரு தவறான பெண்ணை திருமணம் செய். ஏன்? அது மட்டுமல்ல, அவள் தவறான பெண்ணாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவன் திருமணம் செய்தான். அடுத்ததாக அந்த பெண் சண்டை போட்டு கொண்டு மீண்டுமாக அவள் விபச்சாரம் செய்கிறாள், பாவம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுது. கத்தனை செய்கிறாரு, அவளை மீண்டுமா போயிட்டு கூப்பிட்டு வார். ஏன்? நான் சிந்தித்து பார்க்கும் 15 களம் கோதுமை வெள்ளியும் கொடுத்து அவளை மீட்டு கொண்டு வா என்று கத்தர் யோசியாவுக்கு சொல்றார். தவறு செய்த பெண்ணை மீண்டுமா கூட்டு வா சொல்றார். காரணம் என்ன? இது ஓசியாவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அந்த ஜனங்கள் பாவம் செய்தாலும் அவர்களை மீண்டுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் விலகி சென்றாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் தவறான ஜனங்களாக இருந்தாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி மறைமுகமாக ஓசியாவின் திருமணத்தின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். அது ஓசியாவுடைய அனுபவம். அப்ப இன்றைக்கு எலியாவுடைய இந்த கேரியாத்துடைய அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆற்று தண்ணீர் வற்றி போனது. அடுத்ததாக தேவன் சொல்றாரு, வற்றி போன பிறகு அவர் கைவிடல. ஆற்று தண்ணீர் வற்றி போகலாம், உலகத்துடைய அன்பு தணிந்து போகலாம், நாம் யாரை நம்பியிருக்கிறோமோ அவருடைய அன்பு தணிந்து போகலாம். ஆனால் தேவனுடைய கிருபை, அன்பு, சமாதானம் வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. அவருடைய அன்பு தனியாது, அவருடைய இரக்கம் தனியாது. ஏன்னா தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த விசுவாசம், அந்த கிருபை தொடர்ந்து நம் கூட இருக்கும். அதான் எலியாவுக்கும் இருந்தது. அடுத்ததாக என்ன சொல்றாரு, நீ சாரிபாத்துக்கு போ, உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவையை நான் ஏற்பாடு செய்கிறேன். இது இன்னொரு அனுபவம், நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது பிரச்சனை இருக்கிறது, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அடுத்ததாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆனா அடுத்த பிரச்சனை இருக்கு. அடுத்ததாக ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்றாரு, ஒரு பணக்கார வீட்டுக்கு போக சொல்ல, ஒரு வசதி படைத்த வீட்டுக்கு சொல்ல போல, ஒரு சாரிபாத் என்ற விதவையின் வீட்டுக்கு நீ போ. அது புரஜாதி தேசத்தினுடைய ஒரு இடம். விதவை என்பவள் கணவனை இழந்தவள், வேதம் சொல்லப்பட்டிருக்கு. உணவு கிடையாது, அந்த இடத்துக்கு தேவன் அனுப்புறாரு. அது இன்னொரு பாடம் என வேதம் சொல்லுது. சாரிபாத் இடத்துல வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அங்க இருக்கிறான். இங்க ஒரு 1 வருஷம், அங்க ஒரு 2 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகள் இந்த 2 இடத்துல இருக்கிறான். அடுத்ததாக வேதம் சொல்லுது, அடுத்ததாக நீங்கள் பார்க்க போது 18 1 சொல்லுது, 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு மீண்டுமாக யாகா இடத்துல போயிட்டு பேசணும். சிந்தித்து பார்ப்பேன். பஞ்சம், மழை, இதையெல்லாம் கடந்து மீண்டுமாக ஆகாவிடத்தில் அவன் பேச போகிறான். இதான் எலியாவுடைய இந்த கேரியா தண்டையினுடைய அனுபவம். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்பேன், நாமும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். துன்பத்தின் பாதையில் இருந்தாலும், பிரச்சனையின் மத்தியில் நாம் இருந்தாலும், கர்த்தர் நம்மை தொடர்ந்து போஷிப்பார். வேதம் சொல்லுது, ஏசையா புத்தகம் 30 அதிகாரம், ஏசையா புத்தகம் 30 அதிகாரம் 20-21, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைத்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலது புறமாயும் சாயும் போதும், இடது புறமா சாயும் போதும் வழி இதுவே, அதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் போதகர்கள் அப்பத்திற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை போஷிப்பார். இந்த நாளிலும் கூட அந்த கேரியாத்தினுடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டோம். யெகோவா என்கிற அந்த தேவனை உண்மையாக நாம் விசுவாசிப்போம், தொடர்ந்து அவரையே நாம் தேடுவோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த அனுபவத்தை கற்றுக்கொண்ட நாமும் துன்பத்தின் பாதல் இருந்து பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து கேரியாத் அந்த அண்டைக்கு நாமும் செல்லுவோம், ஒளிந்திருப்போம். தேவன் நம்மை போஷிப்பதற்கு காகத்தை கொடுப்பாரு. அது தேவனாக அனுப்பப்பட்ட காகமாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் கூடிய ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆசிரிப்பராக. ஆமென். அமீடுமாக இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 65வது இந்த நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 165வது பாடலை நாம் பாடுவோம். Yeah. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசிரிப்பராக. கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த கேரியாத்தினுடைய அனுபவத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி, அவரை நேசிக்கிற போது, அவரையே நம்பியிருக்கிற போது கண்டிப்பாக நம்மை வழிநடத்துவாரு. எலியாவை போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பாரு. பாடுகள் மத்தியில் இருந்து நமக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பாரு. ஏனென்று சொன்னால் எலியா தன்னையே தேவனுக்கு அர்ப்பணித்தான், அன்பின் அடிமையாக அவன் இருந்தான். அதை கர்த்தர் அவனை வழிநடத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாமும் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துக்கு அன்பின் அடிமையாக இருப்பதற்கு நாம் தயாராகும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு, பரிபூரமான சமாதானத்தோடு நம்மை ஆஸ்வதிக்க நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
சமாதானம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ கலந்தாக திகழாவே நான் நோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தகப்பினேன். இதாவே எங்களோடு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்தியாவை பூசித்த தேவனே, ஆற்றங்கரையிலே எங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து கிருபிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த அனுபவத்தின் மூலியமாக வெற்றியை நோக்கி நாங்கள் பயணிக்க நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பாடுகள் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் மரணத்தை நோக்கி நாம் போனாலும் வெற்றி என்ற ஒரு இலக்கு இருக்கிறது என்பதை இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக எதிர்ப்புகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் எலியாவை அற்புதமாக போஷித்த தேவனே, எங்களையும் இந்த உலகத்துடைய பாடுகள் மத்தியிலும் நாம் வாழ்கிறோம் தகப்பனே. எங்களையும் போஷிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் செய்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த பசுத்தமான இந்த குழு நாளுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் செய்திருக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் செய்திருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வாதம் நீக்கி போடுகிறது ஒவ்வொரு கடைகளையும் பரிபூரமான ஆசீர்வாதம் எங்களை வழிநடத்துகிறார். தடைகள் நீக்கி போடுகிறது இருக்கிற ஒவ்வொரு தடைகளுக்கும் நாம் ஜெபிக்கிறோம். மகிமேராஜ 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 நாமத்தினாலே
சூத்திரம்